క్రియాజీ గారు లక్ష్మణ్ కిరియాల్ నమెత్తుమా
గారు సభాపతిపని ඇත්වශයෙන්ම සුරිල් හඳුනැතිමැතිතුමාගේ කතාවෙන් පස්සේ වචන සමපයක් කතා කිරීමට අවස්ථාව ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. මොකද ගරු රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා තමයි ඔබතුමාව කෝප් කමිටුවේ සභාපතිකවට පත් කරන්නේ. නෑ නෑ පොඩ්ඩක් ඉඳින්. නෑ පොඩ්ඩක් ඉඳින්. අපේ ඒක වැරදි. ඒක වැරදි. ඉල්ලා ඉල්ලා අස්ත හරි හරි යහපාලන ආණ්ඩුවෙන් කියපකො.
හා හොඳයි යහපාලන ආණ්ඩුවෙන්
කියපකො. යහපාලන ආණ්ඩුවෙන් කියපකො. නෑ නෑ මම මේ බම්බේ පෙන්න මම එතුමාගේ කතාවට අහගෙන හිටියා පොඩ්ඩක්. හරි
එතුමාට
කියනකොට මට නෑ මට දෙන්න
කතාවක් කියපකො. නෑ නෑ මට රයිල් ක්‍රිස්තු මහත්තයා පත්ති කියලා දුන්නේ
නෑනේ. යහපාලන ආණ්ඩුවේ එතුමා අගමැතිනේ. එතුමා අගමැතිනේ. එතුමා යහපාලන ආණ්ඩුවේ අගමැතිනේ. යහපාලන ආණ්ඩුවේ අගමැති. හරි හරි හරි. කොහොමාරි කොහොමාරි පසුගිය ආණ්ඩු කාලයේ හැමදාම පසුගිය ආණ්ඩුව කාලයේ හැමදාම කෝප් කමිටුවේ සභාපති උපදරුවේ ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් ගරු කතා නැගතුමනි. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා රට පාලනය කෙරුවා. ඊට කලින් චන්ඩිකා මැතිනේ රට පාලනය කෙරුවා අවුරුදු 20ක් කෝප් කමිටුවේ සභාපතිකම දරුවේ හැමදාම ආණ්ඩු පක්ෂ මන්ත්‍රීවරයෙක්. නමුත් යහපාලන ආණ්ඩුවේ ආවයින් පස්සේ අපි විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක් සභාපති කෙරුවා. විපක්ෂයේ මන්ත්‍රීවරයෙක්. ඒකෙන් යහපාලන යහපාලනයේට කැපවීම මම කතා කරන්නේ කැපවීම යහපාලනයේට කැපවීම ඒකේ මැනවින් ඔප්පු වෙනවා. අනිත් එක ඔබතුමා කෝප් කමිටියේ සභාපති හැටියට දැන් ඔබතුමා අඩුපාඩුම් පෙන්වලා දුන්නට ඔබතුමාගේ යම් කිසි වැඩ කොටස සිද්ධ වුණා. අපි ඒක පිළිගන්නවා. අපි ඒක නොපිළිගනින්නේ නැහැ. ඉතින් ඒක අගය කරන්න ඕන. ඒක අගය කරන්න ඕන. මට මතකයි 2000 රලි වික්‍රමසිංහ මැතිතුමා 2000 ආණ්ඩුවේ කරු කතා නැගතුමනි ජේරාජ් ෆර්නාන්ඩ් පොල්ලි මහත්තයාපත් කරුවේ කෝප් කමිටුවේ සභාපති හැටියට. ඉතින් ඒවා අගය කරන්න ඕන. අනිත් එක රජයක් ඇවිල්ලා මේ විරස්වීම් අඩියෙන් අඩිය කරන්න ඕන. දැන් මතකද 18 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය ගෙනාවා. හිටපු ජනාධිපතිතුමා ඔක්කොම එතුමා යටතට ගත්තා. 18 වෙනි සංශෝධනය අරා පැය 24 සියලු ආයතන සියලු කොමිෂන් එතුමාගේ ග්‍රහණයට යටත් කරුවා. නමුත් යහපාලන ආණ්ඩුව ආවෙන් පස්සේ 19 වෙනි සංශෝධනය ගෙනහැල්ලා මේ ස්වාධීන කමිෂන් ටික අපි ස්වාධීන කරුවා. දැන් මේකට කවුරුත් ඇඟිලි ගහන්නේ නැහැ. ඔබතුමා ඇඟිලි ගහන්නේ නැහැ. අපි කතා කරන්නේ අනිත් එක ස්වාධීනත්වය කියන්නේ එකක් ගරු කතා නැහැ. කාර්යක්ෂමතාවය කියන්නේ තව එකක්. කාර්යක්ෂමතාවයේ රඳා පවතින්නේ ඒ කොමිෂන් එකේ වැඩ කරන අයගේ දක්ෂතාවය මත. ඒක අපි බලන්න ඕන. නමුත් මේ ආයතන ස්වාධීන නැහැ කියලා කියන්න බෑ. මොකද අපි ඒ අවශ්‍ය ස්වාධීනත්වය අපි ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම පාර්ලිමේන්තුව ශක්තිමත් කරන්න. දැන් ඔබතුමා දන්නවා ගරු අගමැතිතුමාට සහ යහපාලන රජයට උවමනාවක් තිබ්බා. මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු දෙනාම මේ ආණ්ඩුකරණයට සම්බන්ධ කරගන්න. අපි ආංශික අධීක්ෂණ කාරක සභාපත් කෙරුවා. ඒව අපි හැම පක්ෂයකටම හැම පක්ෂයකටම සභාපතිකම් අපි බෙදලා දුන්නා. අපි ඒක තනියම ගන්න ගියේ නෑ. පසුගිය ආණ්ඩු කාලේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ඉන්න කාලේ ඊට කලින් චන්ඩිකා මැතිතුමියගේ කාලේ මේ සභාවල උපදේශක සභාවල සභාපතිකම දරුවේ ආණ්ඩු පක්ෂයේම මන්ත්‍රීවරේ. නමුත් අපි ඒක වෙනස් කෙරුවා. දැන් ආර්ථික සංවර්ධන පිළිබඳ ආංශික රජයේ මුදල් පිළිබඳ කාරක සභාව සුමන්තිර මහත්තයා සභාපති. අපිට ඕන නම් අපේ ආණ්ඩු කෙනෙක් දාන්න තිබ්බා. ජාත්‍යන්තර සමත්තා පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාරක සභාව රංජිත් අලුවිහාරේ. තිරසර සංවර්ධනය සහ පරිසර ස්වභාවික සම්පත් පිළිබඳ ආංශික අධීක්ෂණ පවිත්‍රා දේවි වන්නියාරච්චි මැතිතිය සභාපති. ඒ වගේම ප්‍රවාහණය සංනිවේදනය පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාර්ය සභාව තමා රාජපක්ෂ මහත්තයා සභාපති. කෘෂිකර්මයේ අයිඩම් පිළිබඳ විජිත හේරත් මැතිතුමා. අපේ තරුණ ක්‍රීඩා කලා උරුමයන් අපේ සීවී රත්නායක මැතිතුමා. ව්‍යාපාර වාණිජ පිළිබඳ ආංශික අධීක්ෂණ කාර්යක සභාව අලි සයිර් මවුලානා මැතිතුමා. අභ්‍යන්තර පරිපාලනය රාජ්‍ය කළමනාකරණය ගාමී ලොකුගේ මැතිතුමා. ප්‍රතිසධනාදානය උතුරනැගෙන නැවත ගොඩ ගැනීම අපේ භාවය සේනාති රාජා මැතිතුමා. ඉති මේ අපි මේ ආංශික අධීක්ෂණ කාර්යක සභාවල වකීම් අපි පාර්ලිමේන්තු ඉන්න හැම පක්ෂයකටම දීලා තියෙනවා. මොකද අපිට ඕනේ පාර්ලිමේන්තුව ශක්තිමත් කරන්න. අනිත් එක 19 වෙනි සංශෝධනයේ හරහා ගරු ජනාධිපතිතුමාගේ තිබ්බ බලතල රාශියක් පාර්ලිමේන්තුවට දුන්නා. ඇත්ත වශයෙන්ම ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ගිය පනතේ ජනාධිපතිතුමා එතුමාගේ බලතල විශාල ප්‍රමාණයක් දීලා තිබ්බ පාර්ලිමේන්තුවට. ශ්‍රේෂ්ඨාධිකරණය තමයි කිව්වේ මේ බලතල දෙන්න නම් ජනමත විචාරණය පවත්වන්න ඕන. මේ බලතල ඔබතුමාට දෙන්න බෑ, ඔබතුමා කැමති වුණත්. එම නිසා බලතල සීමා කෙරුවා. ජනාධිපතිතුමා පාර්ලිමේන්තුවට දෙන බලතල සීමා කෙරුවේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් අපි නෙමෙයි. ජනාධිපතිතුමා කැමති වුණා සියලු බලතල දෙන්න. නමුත් ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් කිව්වා යම් යම් බලතල දෙන්න ඕන නම් ජනමත විචාරණයකට යන්න ඕන කියලා. ඉතින් ඇත්ත වශයෙන්ම පාර්ලිමේන්තුව ශක්තිමත් කිරීමේ අරමුණ තමයි අපිට ප්‍රමුඛව තියෙන්නේ. අපි පසුගිය ජනාධිපතිවරණයේදී අපි පැහැදිලිව කිව්වා ජනාධිපතිතුමත් එක්ක මැතිවරණ ව්‍යාපාරයට සම්බන්ධ වෙච්ච අය හැටියට අපි දන්නවා අපි විධායක ජනාධිපති ක්‍රමය ආශු කරනවා කියලා ප්‍රකාශ කරුවා පැහැදිලිව. ඔබතුමා දන්නවා ඒක. අද සමහරු කියනවා එක්සත් ජාතික පක්ෂයට එක්සත් ජාතික පෙරමුණේ ජනවරමක් නැහැ කියලා. එහෙම දෙයක් නැහැ. ඔබතුමා දන්නවා අපි හැවර රැස්වීමේම විධායක ජනාධිපති ක්‍රමය හවුස කිරීම ගැන කතා කරුවා. මාදුළුවේ සෝභිත නායක ස්වාමින් වහන්සේගේ බූලිකත්වයෙන් හැම රැස්වීමකම හැම සාකච්ඡාවකම අපේ ප්‍රධාන තේමා වුණේ විධායක ජනාධිපති ක්‍රමය අවශ්‍ය කිරීම. ඉතින් කවුරු හරි කියනවා නම් අපි ජනවරමක් නැහැ කියලා මට නම් ඒක අදහා ගන්න බෑ. ඒ වගේම ශ්‍රේෂ්ඨාධිකරණය ගැන මට ඊයේ වාර්තාවක් හම්බුණා ගරු කතානායකතුමනේ ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ බලන්න නඩු ප්‍රමාද වීම ඉස සීරියස් ප්‍රොබ්ලම්. දැන් අද නඩුවක් ලංකාවේ සිද්ධිය වෙලා අවුරුදු ගානකට පස්සේ තමයි නඩු අහන්නේ. එතකොට මේක දෙපැත්තට මෙපා වෙලා දැන් බලන්න ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ එක්තරා කාල සීමාවක් තුළ නඩු 3,566ක් දාලා තියෙනවා. ඒකේ විසඳලා තියෙන ඒ කාල සීමාව තුළ 993යි. නඩු 3,903ක් විසඳලා නැහැ ඒ කාලය තුළ. ඉතින් මේක ගැන ශ්‍රේෂ්ඨාධිකරණයට අපි දොස් කියන්නේ අපි අලුත් අධිකරණ පිහිටවල විනිශ්චයකාරවරු වැඩි කළා. ප්‍රාන්ත අධිකරණ ශක්තිමත් කළා. අපි පියවරක් ගත්තොත් තමයි අපේ අධිකරණයට වටිනාකමක් එන්නේ. දැන් දියුණු රටවල්වල යම් කිසි මිනිමැරුමක් සිද්ධ වුණොත් මාසෙන් නඩු අහලා මාස 3ක් යනකොට නඩුවේ තීන්දුව දෙනවා. අපි රූපවාහිනියේ දකිනෝ ලෝක ප්‍රසිද්ධ පුද්ගලයන් මිනිස් ඝාතන වලට සම්බන්ධ වුණාම නඩුව මාසයක් ඇතුළත අහන්න පටන් ගන්නවා. මාස 3ක් ඇතුළත ඒ පුද්ගලයා නිර්දෝෂීද වැරදි කරුද කියලා නිගමනය වෙනවා. නමුත් අපේ රටේ අවුරුදු ගානක් ගිහිල්ලත් මේක සිද්ධ වෙන්නේ නැහැ. ඉතින් අපි අලුත් අධිකරණ පිහිටවල බලන්න 3,566ක් එක්තරා කාල සීමාවක් තුළ විසඳලා තියෙන්නේ 993. 3,903ක් විසඳල් නැහැ. ඉතින් මේ සම්බන්ධයෙන් රජයේ අවධානය යොමු කරනවා. අපි කාටවත් දොස් කියන්නේ නැහැ. ඒක රජයේ වගකීම. අවශ්‍ය යටිතල පාසුකම් ලබා දීම අපේ වගකීම බව මේ අවස්ථාවේදී මතක් කරනවා. ඒ වගේම මානව හිඟන් තත්ත්වයට ඔබතුමා දන්නවා පසුගිය කාලය තුළ අපේ රට ජාත්‍යන්තර වශයෙන් කොන් වෙලා හිටියේ. අපේ රට ජාත්‍යන්තර වශයෙන් කිසිම පිළිගැනීමක් තිබුණේ නැහැ. නමුත් යහපාලන රජය බලයට වත් උනායින් පස්සේ අපි ජනාධිපතිතුමා අගමැතිතුමා විදේශ රටවල සංචාරය කරලා අපේ ජාත්‍යන්තර ප්‍රතිරූපය අපි නැවතවරක් ඇති කිරීමට කටයුතු කරලා තියෙනවා. අද අපේ රටේ මේ ජාත්‍යන්තර සහයෝගය තියෙන අවස්ථාවක තමයි අපේ රටේ ප්‍රශ්න විසඳන්න ඕන. විශේෂයෙන්ම අලුත් ව්‍යවස්ථාවක් ගැන අද නිතර කතා කරනවා. මං හැමදාම කියන දෙයක් තමයි අපේ ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට ද්‍රවිඩ පක්ෂ මේ ව්‍යවස්ථාදායක බේම කමිටුවේ ඉන්නවා. ඊයේ ඔබතුමා දැක්කා පාර්ලිමේන්තුව තුල අපේ සම්බන්ධන් මැතිතුමා මහින්ද රාජපක්ෂ හිටු ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලීමක් නෙමෙයි ආයතනයක් කෙරුවා මේ වැඩපිළිවෙලට උදව් කරන්න කියලා. මොකද යුද්ධය අවසන් වෙලා දවස් කීපයක් යනකොට මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා තමයි කිව්වේ අලුත් ව්‍යවස්ථාවක් රට අවශ්‍යයි කියලා. ਉਹ තමයි ඉස්සෙල්ලාම කිව්වේ වෙන කවුරුවත් නෙමෙයි. ਉਹ තමයි ඉස්සෙල්ලාම කිව්වේ 13 ගැන ව්‍යවස්ථා සංශෝධනය මදි කියලා. මොකද්ද? දැන් මෙතුමෝ කියන ඉන්දියාව කියලා දෙනවා කිව්වලු. ඉතින් ඒක තමයි. ඉතින් මොකද යුද්ධයද කාලේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ඉන්දියාව යාළු කරගන්න සනසන්න කිව්වා 13 plus කියලා. 13ට වැඩියෙන් දෙනවා කිව්වා. යුද්ධය අවසන් වුණා. යුද්ධය අවසන් වුණාම එතුමාගේ ඇහුවා 13 plus කෝ කියලාද? එතුමා මොකද්ද කිව්වේ? ඒක මට කරන්න බෑ. ඒක පාර්ලිමේන්තුවෙන් මට කියන්න ඕන. පාර්ලිමේන්තුව තේරීම්කාරක සභාවක් කරා මට කියන්න ඕන. එතුමා තේරීම්කාරක සභාව පත් කරන්න උත්සාහ කෙරුවා. නමුත් ඒ තේරීම්කාරක සභාවට ද්‍රවිඩ පක්ෂ සහභාගී වෙන්න යම්කිසි අකමැත්තක් දැක්වුවා. ඇත්ත වශයෙන්ම එදා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා තේරීම්කාරක සභාව පත් කෙරුවා නම් අපි ඒකට සහයෝගය දෙනවා. එක්සත් ජාතික පක්ෂය හැටියට. නමුත් එතුමාට බැරි වුණා පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු පක්ෂවල එතුමාට බැරි වුණා පාර්ලිමේන්තුවේ ඉන්න සියලු පක්ෂවල සහයෝගය ගන්න. ද්‍රවිඩ පක්ෂ කිව්වා අපි ආවා කමිටි ගණනාවකටම රිචඩ් අපේ ආණ්ඩු පක්ෂයේ ඇමතිවරයෙක්ගේ ප්‍රධානත්වයෙන් කොමිටියක් පත් කෙරුවා තිස්ස විතරන කොමිටිය. ඒකට මැද රැස්වීම 80 ගානක් තිබ්බා. නමුත් ඒ තීරණය හමස් පෙට්ටියට දැම්මා. ඉතින් මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා තමයි කිව්වේ ඉස්සෙල්ලාම 13 ගිනි ව්‍යවස්ථා සංශෝධනයේ මදි ඊට වඩා වැඩියෙන් දෙන්න ඕන. ඒක දෙනව නම් දෙන්න පුළුවන් පාර්ලිමේන්තුවට පමණයි කියලා ඉස්සෙල්ලාම කිව්වේ එතුමා. ඉතින් ඊයේ අපේ සම්බන්ධන් මැතිතුමා ආයාචනයක් කෙරුවා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගෙන්. ඔබතුමා තමයි 13 මදි කිව්වේ. ඔබතුමා තමයි කිව්වේ 13ට වැඩියෙන් දෙන්න ඕන කියලා. ඔබතුමා තමයි කිව්වේ පාර්ලිමේන්තුවේ බේන් කමිටුව පත් කළා අලුත් ව්‍යවස්ථාවක් හදන්න ඕන කියලා. දැන් අපේ රටේ ඉතිහාසයේ මම කල්ලුත් කියලා තියෙනවා දීන ගෝල්ඩන් ඔපචුනිටි. අපේ රටේ ව්‍යවස්ථා ගණනාවක් හැදුවා. ද්‍රවිඩ පක්ෂ සහභාගී වුණේ ගරු කතා නැගතුවා. බණ්ඩාරනායක මැතිනිය හැදුවා. ජේ.ආර්. ජයවර්ධන මහත්තය හැදුවා. ද්‍රවිඩ පක්ෂ සහභාගී වුණේ සෝල්බරි කමිටියට ද්‍රවිඩ පක්ෂ සහභාගී වුණා. සෝල්බරි කමිටිය සෝල්බරි ව්‍යවස්ථාවේ එක්තරා වගන්තියක් තිබ්බා සුළු ජාතික පක්ෂ ආරක්ෂා කරන්න. නමුත් ඒ වගන්තිය බණ්ඩාරනායක මැතිනියගේ ව්‍යවස්ථා සංශෝධනය ඉවත් වුණා. ඉතින් ලංකා ඉතිහාසයේ ප්‍රථම වතාවට ද්‍රවිඩ පක්ෂ අපිත් එක්ක ඉන්නවා මේ මෙහෙයුම් කමිටුවේ. එනිසා මේ අවස්ථාව අපි ප්‍රයෝජනෙට අරගෙන මේ ප්‍රශ්නය අපේ දරුවන්ට ඉදිරි කරන්නේ නැතුව අපි අවුරුදු ගණනාවක් දැන් පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. නමුත් අපිට බැරි වුණා මේ ප්‍රශ්නෙට විසඳුමක් දෙන්න. එනිසා අපි විශේෂයෙන්ම ඒකාබද්ධ විපක්ෂයේ ඉල්ලීමක් කරනවා මේ ප්‍රශ්නෙට විසඳුමක් ලබා දීලා අපේ දරුවන්ට මේ ප්‍රශ්නේ ඉදිරි කරන්නේ නැතුව සමෘද්ධිමත් ලංකාවක් මෙහි කිරීමට අත්විවාරම දමන්න උදව් කරන්න කියලා ඉල්ලීමක් කරමින් භාගයේ වචන සල්පය අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි ගරු සභානායකතුමා. ඊළඟට ඔනරබල් එස් යෝගේශ්වරන්.
කෞරව සභානායකර අවර්කලේ, இன்று குளிநிலை விவாதத்திலே கிட்டத்தட்ட 27 அமைச்சுக்களின் கீழ் உள்ள திணைக்களங்களின் வரவு செலவுகள் பற்றி பேசுவதற்கு கிடைத்தமைக்கு முதலிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தற்போது எங்களது இந்த வரவு செலவு திட்ட நிகழ்வில் பல விடயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நல்லாட்சியில் அரசாங்கத்தினது மிக முக்கியமான பண்பு வெளிப்படைத்தன்மை மற்றும் லஞ்ச ஊழல் அற்றதாக அமைய வேண்டும். அது மிகவும் முக்கியமானதாகும். தற்போதைய அரசாங்கம் நாட்டின் கடன் சுமை அதிகரித்துள்ளதால் வட்டி கொடுப்பனவை அதிகரித்து இக்கடனை மீளச் செலுத்துவதற்கு மக்களிடமிருந்து அளவுக்கு அதிகமான நேரடியாகவும் மறைமுகமாகவும் வரிகளை கோரிக்கொண்டிருக்கின்றது. இது பல வழிகளில் வருமானத்தில் பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன. இது மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற பாரிய சுமையாக இவ்வரசாங்கம் திணித்திருக்கின்றது. அதிகளவான கடன்களை பெற்றவர்கள் கடந்த கால அரசு என்று தற்போதைய அரசாங்கம் குற்றம் சுமத்துகின்றது. அத்துடன் இப்பாரிய கடன்கள் நாட்டின் அபிவிருத்தி நோக்கி பயன்படுத்தப்படாது ஆட்சியாளர்களால் ஊழல் மற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிக வனம் கொள்ளையிடப்பட்டுள்ளது என்று நல்லாட்சி அரசாங்கம் பாரிய குற்றச்சாட்டினையும் முன்வைத்து பொதுமக்கள் மீது இதற்கான சுமையை செலுத்தியிருக்கின்றது. இது நியாயமானதா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இது சமூக நீதியா? நல்லாட்சியின் குறிக்கோளில் ஒன்றா என்று இந்த சபையிலே கேள்வி கேட்க விரும்புகிறேன். யாரோ கொள்ளையடித்த நாட்டின் பொது நிதியை அவர்கள் கொள்ளையடித்தவர்களிடமிருந்து அறவிட்டு இக்கடன் சுமையினை தீர்க்க முடியும். அதை விடுத்து சாதாரணமாக தினந்தினம் உழைத்து வாழும் மக்கள் மீது கொள்ளையடைத்தவர்களின் பணத்தை அறவிடுவது அல்லது சுமத்துவது எந்த விதத்தில் நியாயமானது என்று கேட்க விரும்புகின்றேன். நாட்டின் அபிவிருத்திக்கு வருமானம் முக்கியமானது. ஆனால் அவ்வருமானமானது நாட்டின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படாது அதிகாரம் உள்ளோரால் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது அல்லது அவர்களுடைய சொந்த கஜானாவுக்குள் போவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இதற்கு சாதாரண பொதுமக்கள் காரணமல்ல, இதற்கு காரணமானவர்களும் இவர்களை சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு காரணகர்த்தாக்களாக இருப்பவர்களுமே காரணமாகும். இதை விடுத்து கடன் சுமை, வறுமை, வரி வருமானம் போதாமை போன்ற பொய்க் காரணங்களை காட்டி மக்கள் மீது தேவையற்ற வரிகளை விதித்து அவர்களது வாழ்க்கை செலவை கூட்டி மேலும் அவர்களை வறுமையில் தள்ளுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையில் இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணங்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வெளிநாட்டு வங்கிகளிலும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை நாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலம் நாட்டின் கடனை பெருமளவு குறைத்து கொள்ளலாம். விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் காணப்பட்ட பிரதேசங்களில் விடுதலை புலிகளின் காலத்தில் தமிழீழ வைப்பகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மற்றும் கோடிக்கணக்கான தங்கங்கள் இராணுவ நடவடிக்கையின் போது மீட்கப்பட்டதை யாவரும் அறிந்த விடயமாகும். அந்த நிதி தங்கம் இன்று வரை அந்த உரிய மக்களிடம், அத்துன்பப்பட்ட மக்களிடம் இந்த நல்லாட்சி அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கவில்லை. இதற்கான காரணம் என்ன? இதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தரப்பு யார்? இவை அனைத்துக்கும் ஆட்சியில் இருக்கும் நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். இது நல்லாட்சி அரசின் கடமை மட்டுமின்றி தார்மீக பொறுப்புமாகும். ஏனெனில் இந்த ஆட்சியினை கொண்டு வருவதற்கு முதுகெலும்பாக செயற்பட்டவர்கள் எங்கள் வடகிழக்கு தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இம்மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் சார்பிலும் இவ்வாட்சி அமைப்பிற்கு உறுதுணையாக இருந்தவன் என்ற ரீதியிலும் எமக்கு பாரிய கடமை இதுவிடயமாக இருக்கின்றது. இதனை இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் இதற்கு பாரிய பரிகாரங்களை காணப்பட வேண்டிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். கௌரவ ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதமர் அவர்கள் மற்றும் நிதியமைச்சர் அவர்கள் இவ்விடயமாக கூடிய கரிசனை காட்ட வேண்டும். தக்க பதிலை இந்த வரவு செலவு திட்டத்தில் வழங்க வேண்டும். உங்கள் நடவடிக்கையின் மூலமே பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் இப்பாதீடு தொடர்பாக தமது நிலைப்பாட்டினை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கூட தெரிவிக்க முடியும். அது மட்டுமின்றி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இழப்புகளை சந்தித்த மக்களுக்கும் ஆறுதலை வழங்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று இந்த சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக நீதி சேவை ஆணைக்குழு, தேசிய பொலிஸ் சேவை ஆணைக்குழு, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எல்லை நிர்ணய ஆணைக்குழு, தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழு, கணக்காளர் தலைமை அதிபதி உட்பட்ட திணைக்களங்கள் மற்றும் ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களின் ஒதுக்கீடுகள் இங்கு இன்றைய தின விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. இந்த நாட்டின் மாண்புமிகு ஜனாதிபதிக்கு 2016 2,392 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. 2017 அன்னளவாக 6,452 மில்லியன் ஒதுக்கப்பட்டது. 2018 அன்னளவாக 9,983 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான நிதி ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவரது சேவை ஒரு அளவு எல்லா பகுதியிலும் சேர்வதனால் இந்த நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அதேவேளையில் பிரதமருக்கான நிதி ஒதுக்கீட்டை நாங்கள் பார்த்தால், 2015 நூறு நாள் வேலை திட்டத்திலே 285 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முழு தொகையிலே 0.02% 2015 பின்னர் 271 மில்லியன் முழு தொகையிலே 0.01% 2016 486 மில்லியன் அது 0.03% 2017 1,255 மில்லியன் அது முழு தொகையிலே 0.07%. ஆனால் தற்போது இந்த நிதி 2018 ஒதுக்கப்பட்ட நிதி 1,772 மில்லியன். இது முழு தொகையில் 0.09%. ஆகவே பிரதமருக்கும் இந்த வருடத்திலே நிதி கூடிய அளவிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் சரியான முறையிலே மக்களின் சேவைகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எனது வேண்டுகோளை இந்த இடத்திலே வைக்க விரும்புகின்றேன். தற்போது உள்ள அரசாங்கம் லஞ்சம் உள்ளதை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தபோதும் அவர்களில்
பெரும்பாலானவர்களிடம்
நீங்கள் தொடரலாம்.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, தற்போதுள்ள அரசாங்கம் லஞ்சம் ஊழலை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தபோதும் அவர்களில் பெரும்பாலானவர்களிடம் லஞ்சம் ஊழல் மறைந்து காணப்படுவதால் லஞ்சம் ஊழலை பிடிக்கும் பணி தற்போது ஆமை வேகத்தில் இருக்கின்றது. இதனால் முன்னாள் அரசாங்கத்தின் தலைவர் உட்பட அமைச்சர்கள் புரிந்த ஊழலை கூட தெரிந்தும் வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது மாவட்டத்தை பொறுத்தவரை அரச உயர் அதிகாரிகள் சிலர், பிரதி போலீஸ் மா அதிபர் உட்பட போலீஸ் அதிகாரிகள் போன்றவர்கள் லஞ்சம் ஊழல் போன்றவற்றிலே ஈடுபட்டு வருவதை இந்த சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது சார்பாக நடவடிக்கை எடுக்குமாறும் கோருகின்றேன். இதற்கு உதாரணமாக சில விடயங்களை நான் முன்வைக்கலாம் என்று கருதுகின்றேன். கடந்த 11/10/2017 பிற்பகல் எனது அலுவலகத்திற்கு தனது மனைவியுடன் அலுவலக வாகனத்தில் வருகை தந்த மட்டக்களப்பு மாவட்ட காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளரான நேயண்ணா விமல்ராஜ் என்பவர் மட்டக்களப்பு 84 பார் வீதியில் உள்ள எனது அலுவலகத்துக்கு வருகை தந்து என்னை மோசமாக பேசியதுடன் என்னை தாக்க வந்தபோது எனது பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீசார் திரு சந்திரமோகன் என்பவர் அவரை தடுத்து வெளியேற்ற முற்பட்ட வேளை போலீசாரை தாக்கி அவரது நெற்றியில் இரத்தம் வரும் அளவிற்கு செய்திருக்கின்றார். இவ்விடயமாக மட்டக்களப்பு போலீசாருக்கு அறிவித்த போது தாமதத்துடன் வருகை தந்து என்னிடம் முறைப்பாட்டை பதிவு செய்யாது, நே என்ன விமல்ராஜ் என்னும் எல்ஆர்சி காணி உத்தியோகத்தரை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 12/10/2017 நானாக சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் இம்முறைப்பாடு சார்பாக இரு தடவை என்னை அழைத்து விசாரித்துவிட்டு இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் டிஐஜி எச்கேஐ போன்றவர்கள் விமல்ராஜ் அவர்களின் லஞ்ச ஊழலுக்கு உட்பட்டவர்களாக செயற்படுவதாகும். இதனால் அவரை காப்பாற்ற அவர்கள் இப்போதும் முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அடிக்கடி தகவல் அனுப்புகிறார்கள், நீங்கள் சமாதானத்துக்கு வாருங்கள் என்று. ஆகவே இந்த நிலை ஏன் வந்தது என்று நாங்கள் ஒரு வகையிலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பொதுவாக அங்கு பல காணி ஊழல்கள் எல்ஆர்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்ஆர்சி காணி பிழையான முறையில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை அறிந்து கடந்த 23/9/2017 அன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் யார் யாருக்கு எல்ஆர்சி காணி வழங்கப்பட்டது அது சார்பான தகவலை நீங்கள் தர வேண்டும் என்று தகவல் அறியும் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நான் திரு விமல்ராஜ் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன். அதன் பிறகு தலைமை அலுவலகமான கொழும்புக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அது சார்பாக எதுவும் எனக்கு அனுப்பி வையாது. அதை கேட்டதற்காக எனது அலுவலகத்தில் வந்து என்னை பிழையான முறையில் விமர்சித்து தாக்க முற்பட்டிருக்கிறார். ஆனால் இது சார்பாக போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு காரணம் எனக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் டிஐஜி போன்றவர்கள் விமல்ராஜோடு மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த காணி சீர்திருத்த பணிப்பாளருடன் டிஐஜி மிக நெருக்கமாக முன்பிருந்த டிஐஜி கூட இருந்து பல ஊழல்களை செய்திருக்கின்றார். ஆகவே இங்கு நான் நினைக்கிறேன் இன்றைய நாளில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதே போன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு எல்லாம் இங்கு வருகை தந்திருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆகையால் அவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை காட்ட வேண்டும். எல்ஆர்சி காணி வளங்கள் சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்னாள் டிஐஜியான இந்து கருணாரத்ன அவர்களின் மனைவி திருமதி இந்து கருணாரத்ன அவர்களுக்கும் அவரது மருமகன் ஆகியோருக்கும் 3 ஏக்கர் காணி கழுவங்கேணி கடற்கரையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணி எந்த வகையில் அவர்களுக்கு வழங்க முடியும்? ஏன் அவருக்கு ஆதரவாக இருந்தபடியினால் இந்த காணியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பலர் குத்தகைக்கு காணியின்றி தவிக்கும் நிலையில் இந்த நிலைமை நடைபெற்றிருக்கிறது. இது சார்பான முறைப்பாட்டை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தவிசாளருக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இந்த விபரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அது மட்டுமின்றி இந்த லஞ்சம் ஊழலை புரிகின்ற இந்த எல்ஆர்சி காணியின் மாவட்ட பணிப்பாளராக இருக்கின்ற விமல்ராஜ் அவர்கள் ஒரே காலத்தில் 2 உத்தியோகத்தை வகித்திருக்கின்றார். அவர் உண்மையிலேயே அவருக்கு இந்த வெளிக்கள உத்தியோகத்தர் ஆரம்பத்திலே காணி சீர்திருத்த ஆணைக்குழுவினால் யாழ்ப்பாணத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. அது 2012/1/26 அது வழங்கப்பட்டது. ஆனால் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினால் முன்பு கடமை புரிந்த கௌரவ எஸ்பி திசாநாயக்க உயர்கல்வி அமைச்சினால் இவருக்கு கிழக்கு தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒரு இணைப்பாளர் உத்தியோகம் என்று 21/2/2012 வழங்கப்பட்டு உயர்கல்வி அமைச்சின் கீழ் 20,000 ரூபாய் சம்பளமும் வழங்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் எவ்வாறான ஊழல் என்று ஒரே நேரத்தில் 2 பதவியை வகித்திருக்கின்றார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது. அதனை இந்த சபையிலே நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த அதற்கான நடவடிக்கையை இந்த சபை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இச்சபையிலே நான் இதனை சமர்ப்பிக்கிறேன். அடுத்து அவர் செய்த லஞ்சம் பெற்ற சம்பந்தமான விடயம் அவர்களது அலுவலகத்திற்கு தவிசாளர் அதாவது காணி சீர்திருத்த ஆணையாளர் அலுவலகத்துக்கு சென்றிருக்கின்றது. ஆனால் சென்றிருந்த போதும் அது விசாரணை நடைபெற்று பின்னர் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சார்பாக விசாரிக்குமாறு கௌரவ அமைச்சர் முன்பிருந்த கௌரவ அமைச்சர் ஜோன் அமரதுங்க அவர்கள் கூட கடிதம் அனுப்பியிருக்கின்றார். இந்த விசாரணைகள் சார்பாக எதுவுமே நடைபெறாமல் முடக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. இதையும் இந்த சபையின் கவனத்திற்கு இந்த சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதுவாறு பல ஊழல்கள் இந்த காணி சீர்திருத்த ஆணைய அந்த பணிப்பாளரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவரை தப்பிக்க வைப்பதில் இன்று போலீசார் தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். இன்று வரை அவர் நீதிமன்றின் முன்னும் நிறுத்தப்படவில்லை, கைது செய்யப்படவும் இல்லை. இது சார்பாக நான் கௌரவ சபாநாயகர் அவர்களிடம் முறையீடு செய்திருக்கின்றேன். அவர் இவ்விடயம் சார்பாக தவிசாளருக்கு இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அனுப்பியிருக்கின்றார். அதற்காக அவருக்கு இந்த சபையிலே நன்றி தெரிவிக்கின்றேன். அது மட்டுமின்றி சில போலீஸ் பகுதியினர் போலீஸ் ஆணைக்குழு வந்திருக்கின்றபடியினால் போலீசார் சார்பாக இன்னும் பல நடவடிக்கைகள் அவர்களின் நடவடிக்கை சார்பாக கூற வேண்டிய கடமையில் நான் இருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையிலே வாழச்சினை தமிழ் பகுதியிலே ஒரு கருவாக்கணி என்கின்ற பகுதியிலே ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்று மக்கள் கோரிக்கையின் நிமித்தம் ஏற்படுத்த வேண்டிய நிலைமை காணப்பட்டது. இதன் நிமித்தம் எனது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாவை அந்த பஸ் தரிப்பு நிலையத்தை தாவிப்பதற்காக வழங்கியிருந்தேன். அது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினாலும் பிரதேச சபையினாலும் போலீசாராலும் தீர்மானிக்கப்பட்டு வாழச்சினை பிரதேச செயலாளருக்கு அது வழங்கப்பட்டு அந்த இடம் மஞ்சள் கோடிட்ட இடமாக அது பஸ் தரிப்பு நிலையத்திற்கு உரிய இடமாக தீர்மானிக்கப்பட்டு அதை கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 27/10/2017 அன்று அங்கு அவர்கள் மன்னிக்கவன் 26/10/2017 அன்று அங்கு கல் வைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். அதற்கான கல்லையும் கூட நான் நாட்டி வைத்திருந்தேன். ஆனால் 27/10/2017 அன்று அந்த கல் வைத்த இடத்தை மூடிவிட்டு அதற்கு மேலே முஸ்லீம் சகோதரர்கள் ஆட்டோ செலுத்துபவர்கள் தங்கள் ஆட்டோக்களை நிறுத்தியிருந்தார்கள். அந்த இடம் தமிழர்களோ முஸ்லீம்களோ யாரும் எந்த வாகனமும் செலுத்த முடியாது. அந்த இடத்தில் செலுத்தி நிற்க முடியாது. ஏனென்றால் அது பஸ் தரிப்பு நிலையத்துக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடம். ஆகவே அந்த இடத்திலே இருந்தார்கள். ஆனால் அது சார்பாக அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு குத்தகையை பெற்றிருந்த கருவாக்கணி மாதர் சங்கத்தினர் நேரடியாக சென்று போலீஸில் முறையீடு செய்தும் போலீசார் வாழைச்சேனை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் இதனை இட்டு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டார்கள். இந்த நாளிலே வாழைச்சேனை பிரதேச செயலகத்தின் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த குழு கூட்டத்திலே இந்த இடம் பஸ் தரிப்பு நிலையத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடம். ஆகவே இந்த இடத்திலே அந்த பஸ் தரிப்பு நிலையம் கட்டப்பட வேண்டும். உடனடியாக அங்கு வருகை தந்திருந்த போலீசாருக்கு பிரதேச அபிவிருத்தி குழுவின் பிரதிநிதிகளால் நீங்கள் சென்று அவர்களை அங்கிருந்து சட்ட ரீதியாக வெளியேற்றி அவர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த தீர்மானம் அங்கு வழங்கப்பட்டது. ஆனால் போலீசார் அதை செய்யவில்லை. பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தை தீர்மானத்தை கூட துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் அங்கு வந்து, ஏனென்றால் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திலே கூடுதலாக முஸ்லீம் போலீசார்கள் இருக்கிறார்கள், அங்கு பாரபட்சம் நடைபெறுகின்றது. அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த முஸ்லீம் ஆட்டோ சாரதிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிழையானவற்றை சோடித்து கொண்டு அவர்கள் நேரடியாக சென்று வாழைச்சேனை நீதிமன்றத்திலே பிழையான தகவலை பதிவு செய்தார்கள். பிழையான பதிவை அவர்கள் பதிவு செய்தபடியினால் நீதிமன்றத்திலே அங்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு கூட ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பாகவே அமைந்திருந்தது. ஆகவே போலீசார் அங்கு கொண்டு சென்றது இந்த பிரதேச அபிவிருத்தி குழு தீர்மானத்தை கொண்டு செல்லவில்லை. அதே நேரத்தில் இந்த பஸ் தரிப்பு நிலையம் என்று கொண்டு வரவில்லை. வேறு விதமாகலாம் சோடித்து கொண்டு இனமுறுகளை ஏற்படுத்துகின்றது என்று பிழையான தகவலை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து அந்த வாழைச்சேனை நீதிவான் நீதிமன்றத்தின் நீதிபதியின் தீர்ப்பானது உடனடியாக, அந்த தீர்ப்பு உடனே வழங்கப்பட்டிருந்தது, உடனடியாக அது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த இடத்தில் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தால் அவையும் அகற்றப்பட வேண்டும் என்றும் அதை கட்டுமானத்துக்கான கட்டுவதற்கான வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் அவையும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இதை நாங்கள் மேன்முறையீடு செய்வதற்கு கொண்டு செல்கின்றோம். இதை நீதி சேவை ஆணைக்குழுவின் கவனத்திற்கும் நான் கொண்டு செல்கின்றேன். அவர்களுக்கு இது சார்பான மடல் அனுப்பப்படுகின்றது. அதே போன்று போலீஸ் சேவை ஆணைக்குழுவுக்கும் இது சார்பான விவரம் அனுப்பப்படுகின்றது. அந்த கடிதங்களையும் இந்த சபையின் கவனத்திற்கு இன்று சமர்ப்பிக்கின்றேன். இந்த சபைக்கும் அதனை கையளிக்கின்றேன். அதே வேளையில் இவ்வாறு பல விடயங்கள் போலீசாரினால் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. பிழையான முறையில் அவர்கள் லஞ்ச ஊழல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இதிலே போலீஸ், தேசிய போலீஸ் ஆணைக்குழு மிக தீவிரமாக செயற்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. பொதுவாக அந்த மட்டக்களப்பு வாழைச்சேனை போன்றவற்றில் தான் இவை கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இவற்றை தடுப்பதற்கும் போலீஸ் சேவை ஆணைக்குழுவும் நீதி சேவை ஆணைக்குழுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக வாழைச்சேனை நீதிமன்றத்திலே வழங்கப்படுகின்ற தீர்ப்பு கூட ஒரு இனரீதியான தீர்ப்பாகவே நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கு அரச காணி விடயமாக எங்களது பிரதேச செயலாளர்கள், உதாரணமாக கோரலை பெற்றாக இருக்கலாம், கோரலை பெற்று தெற்காக இருக்கலாம், கோரலை பெற்று வடக்காக இருக்கலாம், அரச காணிகளை அத்துமீறி முஸ்லீம்கள் பிடித்திருந்தால் சட்ட ரீதியாக அவர்களை வெளியேற்று முகமாக அவர்கள் நீதிமன்றம் சென்றால் அங்கு அவர்களுக்கு எதிராகத்தான் பேசப்படுகின்றது. ஆகவே நீதிபதி கடுமையாக பிரதேச செயலாளர்களை எச்சரிப்பதன் காரணமாக அவர்கள் இவ்விடயங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல பயப்படுகின்றார்கள். குறிப்பாக வாழைச்சேனையிலே முறாவடை என்கின்ற பகுதியிலே காணி சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. அது தமிழ் மக்களுக்குரிய காணி. ஆனால் அந்த காணியை இப்போது அதன் பிணக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது தமிழ் மக்கள் அதுக்குள்ளே செல்ல முடியாது. ஆனால் முஸ்லீம் மக்கள் அங்கு கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம். அவர்கள் அந்த காணியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவை மிக வேதனையான சம்பவம். அங்கு நடைபெறும் தீர்ப்பு ஒரு பாரபட்சமாக நடைபெறுகின்றது. குறிப்பாக அங்கு ஒரு நீதி சேவை ஆணைக்குழு இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. நீதி அமைச்சினால் ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒன்று இப்போதும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கின்ற நீதிமன்றத்திற்கு ஒரு திறந்த நீதிமன்றத்திற்கு ஒலிபெருக்கி ஒன்று தேவை. அது சவுண்ட் சிஸ்டம் தேவை என்று ஒரு தனிநபர் சுட்டிக்காட்டியதும் உடனடியாக நீதிபதி அதனை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அந்த நீதிமன்றத்தில். அதன் பின்னர் நீதி சேவை ஆணைக்குழுக்கு நீதி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். ஆனால் நீதி அமைச்சு அவ்வாறு செய்ய முடியாது என்று அவர்களுக்கு அவருக்கு பதில் அனுப்பியிருக்கிறது. ஆனால் இன்று வரையும் அந்த நீதிமன்றத்திலே அந்த ஒலிபெருக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீதி அமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கையை கூட அங்கே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அங்கிருக்கின்ற தனது ஆதரவாளர்களினால், அதாவது சிலர் ஆதரவாளர்கள் வெளியில் இருந்து நிதியை பெறுகின்றார்கள் சில சேவைகளுக்காக. அந்த வகையிலே பொதுமக்களுக்காக வந்து தண்ணி அடிக்கும் பைப் அது வாழைச்சேனை நீதிமன்றத்திலே அது பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நீதி அமைச்சின் அனுமதியோ நீதி சேவை ஆணைக்குழுவின் அனுமதியோ எதுவும் பெறாமல் தத்துணிவாக செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு மத சின்னம் பொறிக்கப்பட்டு அரபு பாசையில் இருக்கின்றது. அங்கு சின்னம் சுட்டிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அரபு பாசை இந்த நாட்டு மொழியும் அல்ல. ஆகவே அங்கு மிகவும் வேதனையான முறையிலே அந்த நீதிமன்ற நடவடிக்கை நடைபெறுகிறது. நான் இன்று சொன்னால் நிறையாது சார்பான அவரது தீர்ப்பு சார்பாக கூற முடியும். ஆகவே அவ்வாறான நீதிபதிகள் அங்கிருந்து அந்த மாவட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு அவர் சார்பான முழுமையான அறிக்கையை நான் விரைவில் அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் உங்கள் கவனத்திற்கு தருவேன். நீங்கள் அது சார்பாக மிக முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்தோடு இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் 75% இருக்கின்றோம். 25% இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் மாவட்டத்திலே ஒரே ஒரு தமிழ் நீதிபதி தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அதே வேளையில் அந்த ஏனையவர்கள் இஸ்லாமிய நீதிபதிகளாக இருக்கிறார்கள். எங்களுக்கு இஸ்லாமியர் தமிழர் சிங்களவர் என்று வேறுபாடு இல்லை. ஆனால் இவர்கள் வழங்குகின்ற, அதாவது வாழைச்சேனை நீதிபதி போன்றவர்கள் வழங்குகின்ற தீர்ப்பால் மக்கள் ஏனைய இஸ்லாமிய நீதிபதிகளையும் பிழையாக கருது நிலைமை இருக்கிறது. மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்காது என்று அஞ்சுகின்றார்கள். ஆகவே தமிழ் நீதிபதிகள் அங்கு நியமிக்கப்பட வேண்டும். இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் நீதிபதியையும் கூட தற்போது நீதி சேவை ஆணைக்குழும் இடமாற்றம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்று அறிகின்றோம். ஆகவே தயவு செய்து அந்த இடமாற்றத்தை நிறுத்துங்கள். அங்கு தமிழ் நீதிபதிகள் வேண்டும். ஆகவே அவற்றை நியமியுங்கள். வாழைச்சேனை நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நான் இங்கு குற்றம் சுமத்துகின்றேன் என்பதற்காக நீங்கள் தமிழ் நீதிபதியை நியமியுங்கள் என்று கேட்கவில்லை. நீதியை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய, நீதியை சரியாக கையாளக்கூடிய, பக்க சார்பற்ற, தமிழ் பேசக்கூடிய ஒரு சிங்கள நீதிபதியை நீங்கள் வாழைச்சேனையில் நியமிக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால் உண்மையிலே அங்கு நீதி மக்களுக்கு சென்றடைய வேண்டும், நியாயம் சென்றடைய வேண்டும். பெரும்பாலான அரச காணிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் திட்டமிட்டு சுவீகரிக்கப்படுகின்றது. ஆகவே இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கடமையை சரிவர செய்ய முடியாத நிலைமை சில இடங்களில் பொறிசாராலும் நீதிமன்றங்களாலும் மேற்கொள்ளப்படுகிறது. அவர்களின் தீர்ப்பினால் பயப்படுகின்றார்கள் அரசு அதிகாரிகள். ஆகையால் இது சார்பில் கவனம் செலுத்துமாறு நீதி சேவை ஆணைக்குழுவையும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவையும் இந்த உயர் சபையிலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மட்டுமின்றி தற்போது எங்களது பகுதியில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதி பொதுவாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற வாகரை பகுதியில் பல பிரச்சனைகள் தங்கி காணப்படுகின்றது. மட்டக்களப்பின் வாகரை பிரதேசம் என்பது மிகவும் வறிய பிரதேசம், யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். இப்பகுதியில் கதிரவழி என்னும் கிராமத்தில் தனியார் காணியுடன் இருந்த அரச காணி, அது ஒப்பம் மூலம் புறப்பட்ட காணி, பொதுமக்களுக்கு நீண்ட காலையின் பொதுமக்களின் பாவனையில் இருந்திருக்கிறது. ஆனால் அது தற்போது ஒரு முன்னாள் கிழக்கின் முதலமைச்சர் காபீர் நசீர் அகமட் அவர்களின் முகவரின் ஒருவரான அகமட் லவ்வை முகமது என்ற ஏராவுரை சேர்ந்த நபரால் பணம் கொடுத்து பெறப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒப்பக்காணி விற்க முடியாது. ஒப்பக்காணியை விற்பது நிதி குற்றத்துக்கு முரணாத, நிதி அங்கு பயன்படுத்தப்பட்டால் அது குற்றம். ஆகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உறவுக்குள்ளே மாறி செல்லக்கூடிய அந்த ஒப்பக்காணி அங்கு விற்கப்பட்டு பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அருகிலுள்ள புச்சாக்கணி என்கின்ற கிராம உத்தியோகத்தர் பிரிவில் பொதுமக்களுக்கு சொந்தமான ஒப்பக்காணி 14 ஏக்கரை அது ஏற்கனவே ஆட்சி உறுதி முடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பிரதேச செயலகத்தால் அந்த ஒப்பக்காணி வழங்கப்பட்டிருந்தது. அதை கொழும்பில் இருக்கின்ற திருமதி சாலினி பெரேரா விக்ரமசூரிய என்ற பெண்மணி அதை விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றார். கோடிக்கணக்கான நிதியை கொடுத்து வாங்கியிருக்கின்றார். இந்த விடயமாக ஒப்பக்காணி சட்டவிரோதமாக நிதி வழங்கல் பெற்றதன் பேரில் வாகரை பிரதேச செயலாளினால் மட்டக்களப்பு கொழும்பு ஆகிய இரு பகுதிகளில் உள்ள நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு நிதி குற்ற புலனாய்வு போலீசார் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமையில் இவ்விடங்களை பொறுப்பேற்று கிராம அதிகாரியுடன் சென்று பார்வையிட்டுள்ளனர். இதன்பின் புச்சாக்கேணியில் ஒப்பக்காணியை பெருந்தொகையாக கொடுத்து பெற்ற திருமதி சாலினி பிரேரா விக்ரமசூரிய என்ற பெண்மணி சட்டம் ஒழுங்கு அமைச்சர் கௌரவ சாகல ரத்நாயக்கா அவர்களை அணுகி முறையிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் அவரின் பணிப்பின் பேரில் நிதி குற்ற பிரிவின் மூலம் காணியை பார்வையிட்டு அறிக்கை பெற்ற திரு அந்தன் சோவாஸ் போலீஸ் உத்தியோகத்தரிடமிருந்து இது சார்ந்த ஆவணங்கள் நிதி குற்ற பிரிவு புலனாய்வு பிரிவின் மாவட்ட தலைமை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வேறு ஒருவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அன்று முதல் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அது தேங்கி கிடக்கின்றது. வேலியே பயிரை மேய்கின்ற தன்மை. சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய அமைச்சர் இவ்வாறு செய்ய முடியாது. குற்றம் யார் இழைத்தாலும் அது குற்றம்தான். அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே இது சார்பாக அண்மையில் நான் நினைக்கிறேன் கடந்த 25/9/2017 வாகரை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பிரதேச செயலாளருக்கு ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த விடயங்களை உடனடியாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது பிழையான ஒரு நடவடிக்கையாகும். சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயார். ஒப்ப காணிகளை காசு கொடுத்து வாங்குவோர் யாராக இருந்தாலும் அது தடை செய்யப்பட வேண்டும், சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நிதி குற்ற பிரிவு இந்த விடயத்திலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும். போலீசாரின் இந்த நடவடிக்கை சார்பாக தேசிய போலீஸ் சேவை ஆணைக்குழு தீவிர விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இது சார்ந்த அத்தனை அறிக்கைகளையும் இந்த சபையில் நான் இன்று சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் அது ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இதன் தேவை கருதி தேசிய போலீஸ் சேவை ஆணைக்குழுவோ அல்லது நிதி குற்ற பிரிவோ அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோ அதனை பெற்று விசாரிக்க முடியும். அதனால் இந்த சபைக்கு அதனை நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அது மட்டுமின்றி படுவாங்கரை பிரதேசத்தில் பெரும்பாலான மண்ணகழ்வு நடைபெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோத குடியேற்றங்கள் நடக்கின்றன, சட்டவிரோதமான மரக்கடத்தல் நடக்கின்றது, சட்டவிரோத மீன்பிடி தொழில் ஏற்படுகின்றது. இவற்றுக்கெல்லாம் மறைமுகமாக பார்த்தால் அப்பகுதியில் போலீசார் தான் துணை போகின்றார்கள். இந்த சட்டவிரோத செயற்பாட்டுக்கு உதவுவராக இருக்கின்றார்கள். குறிப்பாக வாழச்சினை மற்றும் ஓட்டமாவடி பிரந்துரச்சினை என்ற பகுதியிலே போதை மாத்திரைகள் வியாபாரத்தில் இருக்கின்றது. இந்த போதை மாத்திரை முஸ்லீம் பகுதியில் கூடுதலாக வியாபாரத்தில் இருக்கிறது. இந்த விடயம் சார்பாக நாங்கள் ஆராய்ந்த போது பொதுவாக இந்த போதை மாத்திரைகள் முஸ்லீம் பகுதியிலிருந்து தமிழ் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருவதாக அறிகின்றோம். அண்மையிலே ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் புதிதாக சென்றவர் இதனை உறுதிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிரந்துரை சென்னையிலே கூடிய போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகின்றது என்று. தமிழ் பகுதியிலே ஒரு பாடசாலை மாணவர், கர்வாக்கணி விக்னேஸ்வர வித்யாலய மாணவர் பாடசாலைக்கு செல்வதில்லை. இவனை பற்றி ஆராய்ந்த போது அவர் தினமும் பிரந்துரச்சினையில் சென்று ஒரு கடையிலே போதை மாத்திரையை பெற்று வருகின்றார். இந்த விடயம் அப்பாடசாலை அதிபரினால் போலீஸ் வாழச்சினை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த போதை மாத்திரை விற்பவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால் போலீசார் செல்வதற்கு முன்பே அவர்கள் தங்களது இடங்களை மூடிவிட்டு சென்று விட்டார்கள். காரணம், போலீஸ் நிலையத்திலிருந்து போதை விற்பனை நிலையத்துக்கு உடனடியாக தொலைபேசி அழைப்பு சென்று விட்டது, நாங்கள் வர இருக்கிறோம், நீங்கள் மூடிவிடுங்கள் என்று. ஆகவே எங்கு ஊழல் நடக்கின்றது, எவ்வாறு ஊழல் நடக்கின்றது? மட்டக்களப்பு மாவட்டம் போதை வசதியிலும் மதுபானத்திலும் உயர்ந்து செல்கின்றது. அந்த மக்கள் வறுமை கோட்டின் கீழ் மிகவும் கஷ்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இவ்வாறான போதை மாத்திரைகள் கேரளா கஞ்சாக்கள் விற்பனைக்கு போலீசார் துணை போகலாமா? நான் பல தடவை வாழச்சினை போலீஸ் நிலையத்திலும் ஏஎஸ்பியிடம் இருந்து சென்று கூறியிருக்கிறேன். வாழச்சினை பகுதியில் மாணவர்கள் மதுபானம் போதை வஸ்துக்களை பாவிக்கின்றார்கள், அவர்களை கைது செய்யுங்கள், அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்துங்கள் என்று கேட்டேன். ஏனென்றால் அவ்வாறு இல்லையாயின் கூடிய மாணவர்கள் இவ்வாறு போதை வஸ்துக்கு அடிமையாகி விடுவார்கள். நான் நினைக்கிறேன் இது யுத்தத்தின் பின் தமிழினத்தை அழிப்பதற்காக தமிழினத்தின் எதிர்காலத்தை பாதிப்படைய செய்வதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கையா என்ற எண்ணமும் எனக்கு சந்தேகமாக தோன்றுகின்றது. கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, வாகரை பிரதேச செயலர் பிரிவில் பழனி என்பவரின் தந்தைக்கு சொந்தமான ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட கையளிப்பு காணி இன்று ரகுமான் என்ற ஓட்டமாவடியைச் சேர்ந்த ஆசிரியரினால் அத்துமீறி பிடிக்கப்பட்டுள்ளது. இக்காணி வாகரையின் மேவாண்டகுளம் புனானை கிழக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் அமைந்திருக்கிறது. இதற்கு ரகுமான் கூறும் காரணம், 10 வருடங்களுக்கு முன் நடைபெற்ற வழக்கில் 30,000 ரூபாய் தான் கொடுத்ததாக கூறியிருக்கிறார். அது வேறு வழக்கு, ஆனால் இந்த காணி வழக்கல்ல. ஆனால் இன்று இவர் சார்பாக, இந்த காணி சார்பாக, இந்த காணியில் மண்ணல் அகலப்படும் போது வாகரை பிரதேச செயலாளர் போலீஸில் முறைப்பாடு செய்த போதும் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. அந்த ரகுமானுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள். ரகுமான் வந்தால் மட்டும் போலீஸ் வருகின்றார்கள். ஆகவே இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். ஆகவே வாழச்சினை போலீஸ் நிலையத்தில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பலர் நியமிக்கப்பட வேண்டும். இதை தேசிய போலீஸ் ஆணைக்குழு இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கு அமைச்சரும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயம் என்பதனை இந்த இடத்திலே கூற விரும்புகிறேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் இங்கு பேச இருக்கின்ற சிறிதரன் எம்பி அவர்களின் நேரத்திலும் சிலவற்றை எடுக்க விரும்புகின்றேன். அனுமதி, நான் பேசி முடிக்கிற நேரத்தை அவர் பேசுவார். இதேவேளையில் குறிப்பாக நாங்கள் பார்க்கும்போது சட்டம், மட்டக்களப்பு மாவட்டத்திலே தலை கவசம், மோட்டார் வாகனத்தில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும். இந்த தலைக்கவசம் அணிவது மனிதர்களுக்கு பாதுகாப்பானது, அது முக்கியமானது, அது செய்யப்பட வேண்டும். அது சட்டத்தின் மூலம் அது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது அணியாதவர்களுக்கு. ஆனால் காத்தாங்குடியில், ஓட்டமாவடியில், ஏறாவூரில் தலைக்கவசம் இன்றி செல்லலாம். இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டம், சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம் என்றாக இருக்கிறது. சட்டத்தை சரியாக செய்யுங்கள். ஏனென்றால் நாங்கள் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைச்சர்கள் இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தான், தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக அங்கே நாங்கள் 75% மக்களிடமிருந்து தெளிவாகி இருக்கிறோம். ஏனைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் சகோதரர்கள், 1 தேசிய பட்டியல் மூலமும் 2 மக்களாலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களில் பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த போலீசாரை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருக்கிறார்கள். இதனால் நியாயம், நீதி, தர்மங்கள் அங்கு பாதிக்கப்படுகிறது. ஆகவே இவ்விடயத்திலே கரிசனை காட்ட வேண்டும் என்று நான் இந்த சபையிலே மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். இன்னும் ஒன்றையும் நான் இந்த சபையிலே கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்பு கடமையாற்றி தற்போது பணிப்பாளர் நாயகமாக சுங்க திணைக்களத்திற்கு திருமதி சால்ஸ் அவர்கள் பதவியேறுவோடு சென்றிருக்கிறார்கள். இவரது பிரச்சனை சார்பாக, முறைப்பாடுகள் சார்பாக பலவற்றை நாங்கள் உள்நாட்டு அலுவல் அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். சில விடயத்தை நானே கொடுத்து விசாரணை குழுவை அவர்கள் அனுப்பி வைக்க செய்தேன். நான் நினைக்கிறேன் சில்வா தலைமையிலான ஒரு குழு சென்றது. அந்த குழு நாங்கள் கொடுத்த குற்றத்தை ஆராய்ந்து அது உண்மை என்று உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அந்த உறுதிப்படுத்தியும் அந்த விடயத்தில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது. அது சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தற்போது இடமாற்றம் பட்டு சென்றிருக்கின்ற திருமதி சால்ஸுக்கு எந்த நடவடிக்கையும் நடைபெறவில்லை. நான் உள்நாட்டு அலுவலர் அமைச்சரை நேரடியாக சந்தித்து கேட்டபோது அவர் எனக்கு கூறினார், அது சின்ன குற்றம், இனிமேல் அவர் என்னவும் செய்தால் அல்லது வேறு குற்றங்கள் வந்தால் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். ஆனால் அதன் பின் நான் அவரிடம் சொன்னேன், இன்னும் பலமான குற்றங்கள் இருக்கிறது, அவை அந்த குற்றங்களையும் உங்களிடம் தருகின்றேன் என்று கூறினேன். அது சார்பான விடயங்கள் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் பல காணிகளை, காணி விடயங்களில் அவர் கூடுதலாக லஞ்சம் ஊழலை செய்திருக்கிறேன். எல்ஆர்சி காணியின் பணிப்பாளராக இருந்த விமல்ராஜோடு இணைந்து அவரும் காணி ஊழலுக்கு ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார். அவரது உறவினர்களுக்கு எல்ஆர்சி காணி வழங்கப்பட்டிருக்கிறது. பல நிதி குற்றங்களை புரிந்திருக்கின்றார். அவ்வாறு பலவாறு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முறையீடு செய்து அவர் இடமாற்றம் பெற்றிருந்தாலும் அவர் பதவி உயர்வாகவே சென்றிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் அந்த சுங்க திணைக்களத்தால், திணைக்களத்தின் மூலம்தான் பல ஊழல்கள் ஆரம்பிக்கப்படுவது. அதற்காக அவரை அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவருக்கு அங்கு வச்சு பெரிதாக அவரை பிடித்து உள்ளே தள்ளலாம் என்று சிந்தித்திருக்கிறார்களோ தெரியாது. ஏனென்றால் அவரை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நியாயமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவை இது ஒரு உண்மையிலே வேதனைக்குரிய விடயம். அதே நேரத்தில் நாங்கள் உள்நாட்டு அலுவலர் அமைச்சிடம் ஒரு மாவட்ட அரசு அதிபரை கோரி பல நாளாக நாங்கள் இழுபறி நிலையிலிருந்து தற்போது தான் ஒரு நியமனம் நடைபெற்றிருக்கிறது. நீண்ட காலமாக அவர்கள் இழுத்து கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் உள்நாட்டு அலுவலர் அமைச்சில் செயலாளராக இருக்கின்ற அல்விஸ் என்பவர் எங்களது முன்னாள் அரசாங்க அதிபர் திருமதி சார்ஸ் அவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர். இருவரும் அல்விஸ் அவர்கள் முன்பு அம்பாறையிலே அரசாங்க அதிபராக இருந்தவர். அவர் அரசாங்க அதிபராக இருக்கும்போது 2013 தேசத்தின் மகுடம் என்னும் வேலை திட்டம் கிழக்கு மாகாணத்துக்குரியது அம்பாறையிலே நடைபெற்ற போது அதிலே பல ஊழல்களை அவர் புரிந்தவர். அது சார்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். இது பொது நிர்வாக அமைச்சினே இது நடைபெற்றது. ஆனால் அந்த அல்விஸின் விசாரணை அறிக்கை 3 copy 3 file பொது நிர்வாக அமைச்சரிலிருந்து களவாடப்பட்டிருக்கிறது. பொது நிர்வாக அமைச்சர் இங்கு இல்லை, நான் அதை உறுதிப்படுத்த அவர் சொல்ல வேண்டும். நாங்கள் அறிந்திருக்கிறோம், 3 file சென்று விட்டது. அவர் இங்கு உள்நாட்டு அலுவலக அமைச்சின் செயலாளராக வருவதற்காக அவரது ஃபைலை சூறையாடி விட்டார்கள். ஆகவே இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? ஊழலை ஏன் மறைக்கின்றீர்கள்? ஊழல் விசாரிக்கப்பட வேண்டும். உள்நாட்டு அலுவலர் அமைச்சின் அந்த செயலாளரின் 3 files எங்கிருந்தாவது அந்த பொது நிர்வாக அமைச்சுக்கு வர வேண்டும். 6 எடுத்து சென்றாலும் கொடுக்க வேண்டும். அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த அல்விஸ் தான் முன்னாள் அரசு அதிபரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரும் முன்னாள் அரசு அதிபர் சார்ஸ் அவர்களும் அல்விஸ் அவர்களும் நண்பர்கள். இவர்கள் இருவருமாக சேர்ந்து மரக்கடத்தலில் கூட ஈடுபட்டிருக்கிற மரத்தை விற்றிருக்கிறார்கள். இந்த மர விற்பனையானது எங்கு நடைபெற்றது என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்டமும் அம்பாறை மாவட்டமும் இணைகின்ற மாவட்ட எல்லையான மாகோயாவுக்கு அருகிலுள்ள கன்னி அம்பை என்னும் இடத்தில் உள்ள தேக்க மரங்களை வெட்டி 12 crore வைத்திருக்கிறார்கள். இது அந்த ஊழலில் சென்றிருக்கிறது. ஆனால் அது விசாரணையில் வரவில்லை. இப்போது அமைச்சின் செயலாளர் அமைச்சர் கூட நாங்கள் அரசு அதிபர் சம்பந்தமாக சென்ற போது செயலாளரை தான் நாட சொல்கிறார். செயலாளர் தான் விரும்பினால் தான் நியமிப்பேன் என்ற நிலையில் இருக்கிறார். அமைச்சரை விட செயலாளரின் அதிகாரம் கூட காணப்படுகிறது. ஆகவே இந்த இவ்வாறு நாங்கள் ஊழலை கண்டுபிடிப்பவர்கள் ஊழலை செய்யக்கூடாது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஏனென்றால் நாங்களும் இந்த அரசாங்கத்துக்கு பங்களிப்பு செய்தவர்கள். இந்த ஊழலுக்கு எதிராக பல செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஊழலுக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் வெளியேற்ற வேண்டும், அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம், நியாயமான அரசாங்கம், தர்மத்தை நிலைநாட்டும் அரசாங்கம், மக்களை நேசிக்கும் அரசாங்கம் என்பதனை எல்லோரும் உறுதிப்படுத்த முடியும். ஆகவே நீங்கள் அதில் கவனம் செலுத்துவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நியாயத்தையும் தர்மத்தையும் இந்த அரசாங்கம் நிலைநிறுத்த வேண்டும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் நியாயத்துக்கு நேர்மைக்காக நாங்கள் வாதாடுபவர்கள். நாங்கள் எங்கேயாவது லஞ்சம் பெற்றிருந்தால் யாரும் சுட்டிக்காட்டலாம். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் யாரையும் ஏமாற்றியிருந்தால் அதை சுட்டிக்காட்டலாம். நாங்கள் நேர்மையாக இருப்பதனால் தான் இந்த சபையிலே நேர்மையான முறையில் நியாயத்தை கோரிக்கொண்டிருக்கிறோம். நியாயம் நிலைக்க வேண்டும், தர்மம் நிலைக்க வேண்டும். இதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே இந்த அது மட்டுமல்ல, இது சார்பான பல விடயங்கள் முன்பு நாங்கள் குறிப்பிட்ட பல விடயங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். பல விடயங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் கால நீடிப்பு செய்யக்கூடாது. அதை உடனுக்குடன் விசாரிக்க முனைய வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு விசாரித்தால்தான் இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். குறிப்பாக 2 பிரதேச செயலாளர் பிரிவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாகரை செங்கலடி இவர்களை திடீரென முன்னாள் அரசு அதிபர் சார்ஸ் அவர்களின் வேண்டுகோளில் உள்நாட்டு அலுவலக அமைச்சின் செயலாளர் தனது அமைச்சுக்கு கொழும்புக்கு தற்காலிக இடமாற்றம் செய்தார். அவர் எங்களது எதிர்க்கட்சி தலைவருக்கு கூறியிருந்தார் 2 வாரத்தில் விசாரித்துவிட்டு அனுப்புவேன் என்று. ஆனால் நடைபெற்றது என்ன? 3 months 20 days அவர்கள் அங்கு இருந்தார்கள். விசாரணையில் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. ஏன் அவர்களை அவ்வாறு சென்றார்கள் என்றால் ஒன்று சார்ஸ் அவர்கள் இவ்வாறு பழிவாங்குங்கள் என்று கூறியது அமருங்கள். அதே போன்று அடுத்த விடயம் என்னவென்றால் இந்த இவர்கள் இருவரும் தான் கூடுதலாக அரச காணிகளை யாரும் அத்துமீறி பிடிப்பதை தடுத்தவர்கள். ஆகவே நல்ல விடயம் செய்பவர்கள் பழிவாங்கப்பட்டு இன்று தங்களது பிரதேசங்களிலிருந்து இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் நல்லாட்சிக்கு உகந்ததல்ல. நல்லாட்சி நியாயப்படி செய்ய வேண்டும். அவர்கள் இருவரும் திறமாக நடவடிக்கைகள் மேற்கொண்டவர்கள், தங்களது கடமைகளை சரியாக செய்தவர்கள். இன்று பயப்படுகின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலாளர்கள். தாங்கள் நேர்மையாக நடந்தால் உடனடியாக உள்நாட்டு அலுவல் அமைச்சு தங்களை தூக்கி தங்களது அமைச்சில் போட்டு விடும் என்று. ஆகவே நேர்மைக்கு இடமளியுங்கள், அவர்கள் கடமைகளை சரியாக செய்வதற்கு இடமளியுங்கள். இவையெல்லாம் இந்த நல்லாட்சியில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதனை இந்த சபையிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே அடுத்து நான் ஒன்றை குறிப்பிட வேண்டியவனாக இருக்கின்றேன். எல்லை நிர்ணய ஆணைக்குழுவும் இங்கு இருக்கின்றது, எல்லை நிர்ணய சபையும். ஆகவே எல்லை நிர்ணய சபை வட்டாரம் சம்பந்தமான விடயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக ஏராவூர் பிரதேச பகுதியிலே மீராக்கணி மிச்சி நகர் என்ற பகுதிக்கு எல்லை நிர்ணய சபை எல்லையிடும் போது அவர்கள் கடற்கரையை தமிழ் மக்களின் பகுதியாகிய, அதாவது சவுக்கடி என்பது தளவாயோடு சேர்ந்த பகுதியை அவர்கள் மிச்சி நகர் மீராக்கணி என்பதற்கு உள்ளடக்கி கடற்கரையாக எல்லையிட்டிருக்கிறார்கள். அதை மீள்பரிசீலனை செய்யுமாறு எல்லை நிர்ணய சபையின் கவனத்திற்கு தற்போது கொண்டு வர விரும்புகின்றேன். உண்மையிலேயே பல விடயங்கள், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாக இருக்கலாம், அல்லது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவாக இருக்கலாம், அல்லது நீதி சேவை ஆணைக்குழுவாக இருக்கலாம், அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே அந்த உங்களது கடமைகளை உண்மையிலே மனச்சாட்சி அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் நீதியின் அடிப்படையிலும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த உயர் சபையிலே நான் கேட்டு எனது பேச்சை நிறைவு செய்கின்றேன். நன்றி.